إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தனிமைகளே எமது சொந்தங்கள் அமல்களே எமது செல்வங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனித சமூகத்தை படைத்து அவர்கள் நேரான வழியில் சீராக வாழ வேண்டும் என்பதற்காக காலம் தொட்டு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்த்து வேதங்களையும் அருளியிருக்கிறார். இந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை வேத நூலாக அருளியிருக்கிறார். அவர்கள் எந்த சமூகம் மத்தியில் அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அவர்கள் முதல் மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் அந்த திருக்குர்ஆனையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையும் பின்பற்றி நடக்க வேண்டியது கட்டாய கடமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே போன்று மறுமை நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் கொள்கையாக ஏற்று நடக்கும்படி இறக்கியறப்பட்ட இந்த அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா இந்த இரண்டையும் இதிலே சொல்லப்படக்கூடிய விடயங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனது முழு வாழ்க்கைக்கு தேவையான சகல அம்சங்களும் மிக தெளிவாக அழகாக அதே நேரம் சுருக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. இதிலே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களுக்கும் தனி பெருமதி இருக்கிறது. அப்படி இந்த அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவிலே வழிகாட்டப்படக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை இன்றைய ஜும்ஆவின் மூலம் நாம் அவதானிக்கலாம். அதாவது அல்லாஹு தஆலா அவனை நினைவு செய்ய வேண்டும், அதாவது நினைத்து பார்க்க வேண்டும், ஜிக்ரு செய்ய வேண்டும் என்கிற விடயம் அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே கூறப்படுகிறது. அதிலும் தனிமைகளில் அந்த அல்லாஹ்வை நினைவு செய்வது மிகவும் சிறந்த ஒரு வணக்கமாக காணப்படுகிறது. இதையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக அழகாக பல்வேறு இடங்களிலே தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு இடத்திலே அந்த மறுமை நாளிலே நிலம் கிடைக்கக்கூடிய மனிதர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அதிலே ஒருவராக ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய மனிதர் யார் என்றால், வரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா, அதாவது ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைவு செய்கிறார், அதன் காரணமாக அதன் முடிவிலே அவருக்கு கண்ணீர் வடிகிறது என்று சொன்னால், அத்தகைய மனிதன் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அரிஷின் நிழலை பெறுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதே போன்று இன்னொரு செய்தியிலே, ஐநானியிலா தமசுமன்னார், இரண்டு கண்கள் இருக்கின்றன, அந்த இரண்டை ஒருபோதும் நரக நெருப்பு தீண்டிவிடார். ஐநுன் பக்கத் மின் ஹிஸ்யத்தில்லா வ ஐநுன் பாதத் தஹ்ருது மி சபீலில்லா, ஒரு கண் எதுவென்றால் யுத்த சமயங்களில் இரவு நேரங்களில் அந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே தூங்கி விடாமல் விழித்திருந்து அங்கிருக்கக்கூடிய போர் வீரர்களுக்காக காவல் காத்த கண். அதே போன்று மற்ற கண் என்னவென்றால் பசத் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக அழுத கண், அந்த நரக நெருப்பை ஒரு போதும் சென்றடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேற்கூறப்பட்ட அனைத்து விடயங்களின் மூலம் அந்த அல்லாஹ்வை நாம் தனிமையில் நினைவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை எம்மால் அழகாக புரிந்து கொள்ள முடியும். இதன் பலனாக அந்த நிழலே இல்லாத மறுமை நாளிலே நிழல் கிடைப்பதற்கும், அதே போன்று அந்த நரக நெருப்பு எம்மை தீண்டாமல் இருப்பதற்கும் இது ஒரு அவசியமான விடயமாக காணப்படுகிறது. அதே நேரம் இந்த விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் தனியாக இருந்து அல்லாஹ்வை நினைவு செய்கிறார் என்பதோடு அவர்கள் விட்டுவிடவில்லை. முடிவிலே சொல்கிறார்கள், அந்த நினைவின் காரணமாக அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எனவே இதிலிருந்து நாம் அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நாம் நினைவு செய்தால், உண்மையிலேயே நாம் சரியாக நினைவு செய்திருந்தால் முடிவிலே எமது கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. இந்த அத்தனை செய்திகளின் மூலம் மிக அழகாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாகும். இன்றைய இந்த ஜுமாவின் மூலமாக அப்படி அல்லாஹ்வை நினைவு செய்கிற பொழுது ஏன் கண்ணீர் வடிய வேண்டும் என்ற ஒரு கேள்வியிலும், அதற்கான பதிலையும், எப்படி நாம் நினைவு செய்ய வேண்டும் என்பதனையும் இந்த ஜுமாவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் ஒரு இடத்திலே நின்று அல்லாஹ்வை நினைவு செய்கிறோம், தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைவு செய்கிறோம். முதலில் நாம் யோசிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், எம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நாம் சரியாக யோசித்து பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உலக வாழ்க்கையோடு நாம் நின்று கொண்டால் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒன்றும் ஒரு போதும் எமக்கு விளங்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் சுமார் 5-6 கட்டங்கள் அவன் வாழுகிறான். முதலிலே ஆலமுல் அருவாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில், இரண்டாவது தாயின் கருவறையில், மூன்றாவதாக இந்த உலக வாழ்க்கை, நான்காவது அந்த கபிரிலே, ஐந்தாவது மஹ்ஷர் மைதானத்திலே, ஆறாவது அந்த மர்மையில், சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அனைத்து கட்டங்களும் இருக்கிறது. இப்படியாக நாம் அந்த தனிமையிலிருந்து யோசிக்க ஆரம்பித்து விட்டார், முதல் அம்சமாக நாம் யோசிக்க வேண்டியது அல்லாஹ்வினுடைய ஒரு வார்த்தை, ஒரு இடத்திலிருந்து தனியாக இருந்து நாம் அல்லாஹ்வை நினைவு செய்கிறோம், அவருடைய வார்த்தைகளை நினைவு செய்கிறோம். எப்படி? இதோ நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம், என்றோ ஒரு நாள் நான் மரணிக்க போகிறேன். இன்று எத்தனையோ பேர் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதே மரணம் ஒரு நாள் என்னை வந்தடையவிருக்கிறது என்று முதற்கட்டமாக நாம் யோசித்து பார்க்கிறோம். அப்படி நான் மரணித்து விட்டால், நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டியது, நாங்கள் மரணித்து விட்டால் அடுத்த கட்டங்கள் என்ன? ஏதோ சொல்வார்கள், இன்னார் மரணித்து விட்டார், இன்ன பெயரை கொண்ட இன்னாருடைய மகன் மரணித்து விட்டார். இது மக்கள் மத்தியிலே நாம் மரணித்தால் செல்லக்கூடிய செய்தியா? அதற்கு அடுத்த கட்டமாக எமக்குரிய சுத்தம் சார்ந்த வேலைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்ட பிறகு, வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சென்று பார்த்து விட்ட பிறகு, எம்மை அந்த சந்தூக் என்ற பெட்டியிலே வைத்து அப்படியே கபரை நோக்கி எடுத்து செல்வார். இந்த சந்தூக்கிலே வைத்து நானும் சரி நீங்களும் சரி ஒரு வார்த்தையை சொல்லவிருக்கிறோம். சம்பந்தமாக சூழல் வாங்கி செல்ல வாங்கிறார்கள். ஒரு ஜனாசா விழுந்து விட்டது என்றால், அது அந்த சந்தூக் பெட்டியிலே வைக்கப்பட்டு மனிதர்கள் கழுத்துகளிலே அதனை சுமந்து செல்கிற பொழுது, அந்த ஜனாசா நல்ல ஒரு ஜனாசாவாக இருந்திருந்தால், இந்த உலகத்திலே நன்மைகள் புரிந்து வாழ்ந்த ஒரு ஜனாசாவாக இருந்தால், அது சொல்ல போகிறது, என்னை அவசரப்படுத்துங்கள், என்னை விரைவாக எடுத்து செல்லுங்கள், என்னை வேகமாக எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லவிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் எம்மை யோசித்து பார்க்க வேண்டும். நான் நல்ல ஜனாசாவாக இருந்தால், அந்த சந்தூக் பெட்டியிலே என்னை எடுத்து செல்கிற பொழுது, என்னை அவசரப்படுத்துங்கள், என்னை அவசரப்படுத்துங்கள் என்று சொல்லவிருக்கிறது. அதே போன்று அதே ஜனாஜா மோசமான ஒரு ஜனாஜாவாக, பிழையான வழிகளிலே வாழ்ந்து மரணித்த ஒரு ஜனாஜாவாக இருந்தால், அது சொல்ல போகிறது, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், எனக்கு நாசம் ஏற்பட போகிறது, எனக்கு கேடுகள் ஏற்பட போகிறது, எங்கே என்னை கொண்டு செல்ல போகிறீர்கள் என்று அலறவிருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டிய விடயம், நான் பிழையான ஜனாஜாவாக இருந்தால், மோசமான ஒரு ஜனாஜாவாக இருந்தால், நான் சொல்ல போகக்கூடிய வார்த்தை, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று நானும் நீங்களும் புலம்பவிருக்கிறோம். நாம் மோசமானவர்களாக இருந்தால் இந்த அலறல் சப்தத்தை, இந்த புலம்பலை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் மரணித்த அந்த மோசமான வாயிலிருந்து அது வந்து கொண்டே இருக்கும். மனிதனை தவிர மற்ற அனைத்து வஸ்துக்களும் இந்த அலறை சப்தத்தை கேட்கிறது. அவன் அலறுகிற சப்தத்தை மனிதன் கேட்டுவிட்டால், அவன் அங்கேயே மயங்கி விழுந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அந்த ஜனாசாவாக நாம் ஆகிவிட்ட பிறகு மனிதர்கள் சுமந்து செல்லக்கூடிய நிலையாகும். அதற்கு அடுத்த கட்டமாக அந்த கபரிலே எம்மை கொண்டு வைப்பார்கள், அந்த கபரிலே எம்மை கொண்டு வைப்பார்கள். அது சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மையத்து விழுந்து விட்டதென்றால் அதனை மூன்று விடயங்கள் பின்தொடர்ந்து செல்கிறது, அவற்றிலே இரண்டு திரும்பி விடுகிறது, ஒன்றே ஒன்று அவனோடு தரித்து விடுகிறது. திரும்பி விடக்கூடிய இரண்டு எதுவென்றால், இந்த உலகத்திலே எந்த உறவுகளுக்காக அவன் ஓடி ஓடி திரிந்தானோ அந்த உறவுகள் அவனை கபர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுவிட்டு திரும்பி விடுகிறது. எந்த செல்வங்களுக்காக இந்த உலகத்திலே பேயாக அலைந்தானோ அந்த செல்வங்கள் எல்லாம் கபர் வரை அவனை கொண்டு வந்து விட்டு அது திரும்பி விடுகிறது. ஒன்றே ஒன்று அங்கு தங்கி விடுகிறது. அது தங்கக்கூடிய அந்த விடயம் என்னவென்றால், அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், அதே போன்று அவன் செய்யக்கூடிய தீய செயல்கள் என்று. அடுத்ததாக நாம் சிந்தனை செய்ய வேண்டிய விடயம், அந்த கபரிலே எம்மை வைக்கப்பட்டு விட்டதா, அனைத்து மனிதர்களும் எம்மை விட்டு சென்று விடுவார்கள், அனைத்து செல்வங்களும் எம்மை விட்டு சென்று விடும். அங்கே அந்த கபிரிலே அந்த இருட்டறையிலே எம்மோடு தங்க போவது எமது அமல்கள் மாத்திரம்தான். நாம் செய்த நல்ல அமல்கள், நாம் செய்த தீய செயல்கள், இது இரண்டு மட்டும்தான் எம்மோடு இருக்க போகிறது, வேறு எதுவும் அங்கு இருக்க போவது கிடையாது. அதற்கு அடுத்த கட்டமாக அந்த கபிரிலே வைக்கப்பட்டு மண் போட்டு மூடப்பட்டு விட்டதென்றால் இந்த உலகத்திற்கு எமக்கு திரும்ப வர முடியாது. அங்கே இரண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள், கேள்விகளை கேட்கிறார்கள். அங்கே சரியான வழியிலே இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அல்லாஹ்வின் சத்தத்தை ஏற்று சரியான ஒரு வாழ்க்கையாக எமது வாழ்க்கை இருந்தால் அந்த கேள்விகளுக்கு அலமான பதில்களை எம்மால் கொடுக்க முடியும். இறுதியிலே அந்த சுவனத்தின் வாடையை நுகர்ந்தவர்களாக புது மாப்பிள்ளையை போன்று தூங்கும். அதே போன்று இந்த உலகத்திலே பிழையான ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டிருந்தால், பிழையான வழியிலே மோசமானவர்களாக வாழ்ந்திருந்தால் அங்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாம் ஒவ்வொருவரும் திக்குமுக்காடவிருக்கிறோம். இறுதியிலே அந்த நரகத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. நாம் செய்த பாவங்கள் என்னென்னவோ அவற்றுக்கு ஏற்ப எமது வேதனைகள் குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ இருக்க போகிறது. இது அந்த கபிரிலே நாம் அனுபவிக்கக்கூடிய நிலையாகும். இந்த அனைத்து விடயங்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்ன? எம்முடைய உண்மை நிலை, எம்முடைய சொந்தம் தனிமை மட்டும்தான். யாரும் எம்மோடு கூட வரப்போவது கிடையாது. அதே நேரம் எமது செல்வங்கள், நாம் செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான் என்பதனை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலை நல்லவராக இருந்தால் புது மாப்பிள்ளை போன்றும், அதே நேரம் மோசமானவராக இருந்தால் வேதனைகளோடும் துன்பங்களோடும் அந்த கபிரு வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது அந்த மறுமை வரும் வரை. அப்போது
الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
மேலே நாம் எமது மரணத்தை தொடர்ந்துள்ள மூன்று கட்டங்கள், நாம் மரணிக்கின்ற அந்த சமயம், அதே நேரம் மரணத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த நேரம், அதே நேரம் அந்த கபரிலே வைக்கப்படுகின்ற நேரம், அதை தொடர்ந்து அந்த கபரிலே நாம் எப்படி இருப்போம் என்பதனை தன்மையிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்ற வழியை பார்க்கிறோம். அத்தோடு நின்று விடாமல் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு விடயங்களும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கபரிலே எமது வாழ்க்கை தொடர்கிறது. மறுமை நாள் வருகிறவரை எமது வாழ்க்கை அந்த கபரிலேயே இருக்கிறோம். அங்கே யாரும் கிடையாது, சட்டத்தனியாக நாம் இருக்க போகிறோம். 50 வருடங்கள் சென்று விட்டதா, நான் மரணித்து நீங்கள் மரணித்து 50 வருடங்கள் சென்று விட்டதா, உலகத்தின் அந்த நேரம் எமது நிலை என்ன? இப்படி ஒருவர் இருந்தார், இவர் மரணித்து விட்டார் என்று சொல்வார்கள் அல்லது அதையும் மறந்து விடுவார். இவ்வளவுதான் எங்களது மதிப்பு மரியாதை, இவ்வளவுதான் எமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தின் புகழும் அந்தஸ்துகளும். அதற்கு அடுத்த கட்டமாக அந்த கபருடைய வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது மறுமை நாள் வருகிறதோ ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு கபர்களும் திறக்கப்படும், ஒவ்வொரு மனிதர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழவிருக்கிறார்கள். அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த அனைவரும் ஒன்று கூட இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இருக்கக்கூடிய நிலைமை يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن. அந்த நாள் வந்துவிட்டால், இரண்டாவது சூர் ஊதப்பட்டு விட்டதென்றால், ஒரு மனிதன் தனது சகோதரனை விட்டு விருந்தோடுவான், தனது தாயை விட்டு தனது தந்தையை விட்டு விருந்தோடுவான், தனது மனைவிகளை விட்டு தனது பிள்ளை குட்டிகளை விட்டு அவன் விருந்தோடி கொண்டிருப்பான். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக அனைவரையும் விட்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான வேறொரு விடயம் இருந்து கொண்டிருக்கும். பாருங்கள், அந்த மறுமை வந்துவிட்டாலும் எம்மை நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், எம்முடைய நிலையை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அடுத்தவர்களாலோ எமது செல்வங்களாலோ எந்த விதத்திலேயோ ஜனங்களும் கிடையாது. அதற்கு அடுத்த கட்டமாக அந்த மறுமையிலே பல நிகழ்வுகள் காத்திருக்கிறது. சூரியனும் தலைக்கு அருகாமையில் கொண்டு வரப்படும், அதன் உஷ்ணத்தால் வியர்வை ஓடிக்கொண்டிருக்கும். எவரவர்களுடைய அமல்கள் எந்த அளவோ அதற்கு ஏற்ப இந்த வியர்வையானது அவர்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கும். சிலர் இந்த வியர்வையின் காரணமாக கடிவாளம் இடப்படுவார்கள். அந்த வியர்வை இழுக்கின்ற திசையிலெல்லாம் அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அந்த நேரத்திலும் அந்த சூரியனின் உஷ்ணத்திலிருந்து அந்த சூரியனின் வெப்ப காற்றிலிருந்து எம்மை காக்க போவது அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். நாம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கிறோம், ஏழு அமல்கள் இருக்கிறது. அந்த ஏழு அமல்களை யார் செய்கிறார்களோ, யார் பேணி செய்து வருகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நிலை அரிசி நிலையை அறிவார்கள். அடுத்த கட்டமாக அல்லாஹு தஆலா இன்னும் பல்வேறு சோதனைகள் அந்த இடத்தில் வைக்கிறான். யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகா சஃபன் லா யதகல்லமூன். அந்த நாளிலே நாம் பார்க்க முடியும், அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டிருப்பார்கள், மற்ற மலக்குமார்களும் சப்பாக நின்று கொண்டிருப்பார்கள். லா யதகல்லமூன இல்லா மன் அஸில ரஹ்மான். யாருக்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர வேறு யாரும் வாய் திறக்க முடியாது. அப்படியான ஒரு நாள் அந்த நாள். அதற்கு அடுத்த கட்டமாக அந்த சிராத் என்ற ஒரு பாலம் காணப்படும். அந்த சிராத் என்ற பாலத்தை கடக்க வேண்டும் அடுத்த நிலைமைகளை அடைவதற்கு. அந்த சிராத் என்ற பாலம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு வாளின் நுனிப்பகுதியை போன்று முனைப்பகுதியை போன்று அவ்வளவு சிறியதாக இருக்கும். அதனையும் நாம் கடக்க வேண்டி இருக்கிறது. சில மனிதர்கள் மின்னல் வேகத்திலே கடப்பார்கள், சில மனிதர்கள் காற்றின் வேகத்திலே கடப்பார்கள், சில மனிதர்கள் பறவையின் வேகத்திலே கடக்கிறார்கள், சில மனிதர்கள் ஒரு மனிதன் எப்படி வேகமாக நடந்து செல்வானோ அது போன்ற வேகத்திலே கடக்கிறார்கள், சில மனிதர்கள் இழுவி இழுவி செல்கிறார்கள், இன்னும் சில மனிதர்களோ அவர்களுக்கு முடியாமல் அப்படியே கீழால் இருக்கக்கூடிய நரகத்திலே விழுந்து விடுகிறார்கள். சொன்னார்கள், அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக இந்த வேலையை செய்யவிருக்கிறோம், இந்த சோதனையை முகம் கொடுக்க விடுக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய வேகத்தை தீர்மானிப்பது, அவனை ஓட்டி செல்வது அவன் செய்த அமல்களே அன்று வேறில்லை என்று. அதற்கு அடுத்த கட்டமாக இந்த நிலைமையும் தாண்டி விட்டதா, படைத்த ரப்புல் ஆலமீனை நேரடியாக நாம் சந்திக்க விரும்புகிறோம். அந்த அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நிற்கவிருக்கிறோம். மா மின்கும் இல்லா ரஜுலுன் உங்களில் ஒவ்வொருவரும் நிச்சயமாக திட்டமாக உங்களுடைய ரப்போடு அவர் பேச இருக்கிறார். அந்த நேரத்திலே அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்தவித மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். வலது புறத்திலே பார்ப்பார், அவர் செய்த நல்ல அமல்கள் தீயமல்கள் தான் காணப்படும். இடது பக்கம் பார்ப்பார், அவர் செய்த அமல்கள் மாத்திரம் தான் காணப்படும். முன்னால் பார்ப்பார், நரகம் தான் அங்கு காணப்படும். அல்லாஹு தஆலா மேலிருந்து விசாரணை செய்கிறான், வலது புறம் எமது அமல்கள், இடது புறம் எமது அமல்கள், முன்னால் நரகம் இருக்கிறது. இப்படியான ஒரு நிலையை தனித்தனியாக நானும் நீங்களும் இப்படி ஒவ்வொரு நிலைமைகள் தாண்டிய பிறகு இறுதியாக அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அந்த அல்லாஹ்வினுடைய முடிவு எதுவோ, எம்முடைய அமல்களின் நிலை எதுவோ, நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோமோ அதற்குரிய முடிவுகள் அழகாக அங்கு தரப்படுகிறது. இப்படியே அந்த மறுமையின் நிகழ்வுகள் இன்னும் பல்வேறு வழியாக இழுத்துச் செல்லப்படுகிறது. மேற்கண்ட அனைத்து விடயங்களின் மூலம் நான் கூற வருகிற விடயம் என்னவென்று சொன்னால்,
நாம் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைவு செய்ய வேண்டும். மேற்கண்ட இத்தனை விடயங்களையும் நினைவு செய்கிற பொழுது இந்த நினைவுகளின் காரணமாக எமது கண்களில் இருந்து கண்ணீர் வருமா வராதா? நிச்சயம் வரும். சரியாக உணர்ந்து சிந்தித்து பார்த்தால் வல்ல அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தையும் ஒவ்வொருவருக்கும் தந்தருவானாக. இந்த அனைத்தையும் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது தனிமைதான் எமக்கு சொந்தமானது, அதுதானே ஒவ்வொருவருடைய உண்மை நிலை. இந்த உறவுகள், இந்த குடும்பங்கள் யாராக இருந்தாலும் அத்தனையும் இந்த உலகத்தோடு முடிவு பெற்று வருகிறது. நாளை மறுமை நாளிலே அவர்களால் எந்தவித உதவியையும் எமக்கு செய்ய முடியாது. அதே நேரம் எம்மை அந்த மறுமையிலே அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே நாம் நல்ல நிலையை அடைவதாக இருக்கட்டும், அல்லது பாதாள குழிக்குள் விழுவதாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே நாம் செய்த நல்ல அமல்கள் தான் சொத்துக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் ஓடி ஓடி ஓடிக்கும் பணங்களால் செல்வங்களால் எந்த பிரயோஜனத்தையும் அங்கு தர முடியாது. சுருக்கமாக, தனிமையே எமது சொந்தங்கள், அமல்களே எமது செல்வங்கள் என்பதனை மிக அழகாக நாம் விளங்கி இருப்போம். வல்ல அல்லாஹு தஆலா இந்த அனைத்தையும் உணர்வதற்கான சந்தர்ப்பத்தை, தனிமை நிலைகளை ஏற்படுத்தி அந்த நேரத்திலே அல்லாஹுவை நினைவு செய்து முடிவிலே கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியறிவானாக. இந்த அனைத்தையும் சிந்தித்து பார்த்து இந்த படிப்பினையின் மலகாரம் இந்த உலக வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நான் கூறக்கூடிய